الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த குதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் படைத்து இந்த உலகங்கள் எல்லாவற்றையும் படைத்து ரட்சித்து பாதுகாத்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் மற்றும் இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி அளப்பரிய தியாகங்களை செய்த நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக இந்த மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் கவனமாக நோட்டமிட்டு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற வகையிலே அவனை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அங்கே பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களை இந்த உலகத்திலே படைத்து எங்களிடத்திலே சில கட்டளைகளை தந்திருக்கிறான். அந்த கட்டளைகளை நாங்கள் முடியுமான வரைக்கும் ஏற்று வாழ வேண்டும் என்பது அல்லாஹு தஆலாவுடைய எதிர்பார்ப்பு. சில விஷயங்களை தடுத்து தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி அல்லாஹ் சொல்லுகிறான். அவற்றை முற்றுமுழுதாக நாங்கள் தவிர்ந்து நடந்து கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. தவிர்ந்து நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நாங்கள் இரண்டு பகுதிகளாக பார்க்கலாம். பாவங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம், அல்லாஹு தஆலாவுக்கு வெறுப்பான விஷயங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த உலகத்திலும் கூட மறுமையிலும் கூட மனிதனுக்கு மிகப்பெரிய பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள், அந்த பாவங்களை நாங்கள் இரண்டு வகையாக பிரித்து பார்க்கலாம் சகோதரர்களே. முதலாவது எங்களுடைய உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய பாவங்கள், இரண்டாவது எங்களுடைய உள்ளத்தினால் கல்வினால் செய்யக்கூடிய பாவங்கள். அல்லாஹு தஆலா இந்த இரண்டு வகையான பாவங்களையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய பாவங்கள், நாங்கள் களவெடுக்கிறோம், விபச்சாரம், அதே போன்று கொலை, மற்றவர்களுக்கு சூனியம் செய்வது என்றெல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடிய உறுப்புகளால் வெளியாகக்கூடிய பாவங்கள், இவையும் கூட பெரும் பாவங்கள். அதே நேரம் சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய உள்ளத்தினால் எங்களுடைய கல்வினால் சில பாவங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பாவங்களை நாங்கள் சின்ன பாவங்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பார்வையிலே அந்த பாவங்கள் பெரும் பாவங்கள். ஷிர்க்கு வைப்பது, முகஸ்துதியாக நடந்து கொள்வது, பெருமை அடிப்பது, பொறாமை, இந்த உலகத்தின் மீது கொண்ட அபரிமிதமான பற்று, ஆசை, நயவஞ்சகத்தனம் என்றெல்லாம் உள்ளத்தோடு சம்பந்தப்படக்கூடிய அந்த பாவங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், லா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن. நீங்கள் நெருங்கவும் வேண்டாம், மானக்கேடான அந்த பாவங்களை நீங்கள் நெருங்கவும் வேண்டாம். வெளியால் தெரிகின்ற பாவங்களாக இருக்கலாம், மறைமுகமாக இருக்கின்ற பாவங்களாக இருக்கலாம். வெளிப்படையாக இருக்கின்ற பாவங்கள் தான் கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது, களவெடுப்பது, அடிப்பது, மற்றவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் சுரண்டுவது. இதெல்லாம் வெளிப்படையாக தெரியக்கூடிய, கண்ணால் பார்க்க முடியுமான உறுப்புகளால் வெளியாகக்கூடிய பாவங்கள். இன்னும் சில வகையான பாவங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, உள்ளத்துக்குள் மறைந்திருக்கின்ற ஆனாலும் ஆபத்தான பாவங்கள். நயவஞ்சகத்தனம், நிஃபாக் என்று சொல்லுவோம், உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவது. அவனுடைய மனதிலே அந்த பாவம் இருப்பதை எங்களால் வெளிப்படையாக கண்டுகொள்ள முடியாது, அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம்தான் அது தெரியும். பெருமை அடிப்பது, மற்றவர்களை விட்டும் தன்னை பெரியவனாக கருதி கொள்வது, சம்பட்டம் அடிப்பது, அகம்பாவத்தோடு நடந்து கொள்வது ஒரு பெரிய பாவம். மற்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்ற நியமத்துக்களை பார்த்து பொறாமைப்படுவது, ஹசது வைப்பது உள்ளத்தோடு தொடர்பான ஒரு பாவம், மிக மோசமான ஒரு பாவம். எனது சொத்துக்கள் எங்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம், அதனை மற்றவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று கஞ்சத்தனமாக நடப்பது, அந்த சொத்துக்களின் மீது ஒரு வகையான ஒரு பேராசையை நாங்கள் வைத்துக் கொள்வது மிகப்பெரிய ஒரு பாவம், உள்ளத்தோடு தொடர்பான பாவம். எப்படி விபச்சாரம் செய்வது ஒரு பெரும்பாவமோ, களவு எடுப்பது ஒரு பெரும்பாவமோ, அதே போன்று மற்றவர்களுக்கு அடித்து அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடுவது எப்படி ஒரு பெரும்பாவமோ, அதே போன்றுதான் பொறாமைப்படுவது, வஞ்சகத்தோடு இருப்பது, பெருமைப்படுவது. இந்த உலகத்து சொத்துக்கள் எனக்கு மாத்திரம்தான் சொந்தம், மற்றவர்கள் யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டும் பேராசையோடும் அந்த சொத்துக்களின் மீது அபரிமிதமான பற்றோடும் வாடுவது எல்லாம் பாவம்தான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ் மா லஹர மின்ஹா வமா பதன், எனது ரட்சகன் ஹராமாக்கி இருக்கின்ற மானக்கேடான பாவங்கள் இருக்கின்றன, அவை எவை? வெளிப்படையாக தெரியக்கூடிய பாவங்கள், அதே நேரம் மறைந்திருக்கின்ற பாவங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, எனவே பாவங்கள் இரண்டு வகைப்படும், உறுப்புகளால் வெளியாகக்கூடிய பாவம், உள்ளத்துக்குள் மறைந்திருக்கின்ற ஆனாலும் பயங்கரமான பாவம். இந்த இரண்டு வகையான பாவங்களிலிருந்தும் நாங்கள் எல்லோரும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வும் அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த இரண்டு பாவங்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உறுப்புகளால் வெளியாகக்கூடிய பாவங்களை விடவும் மனிதனுடைய உள்ளத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நோய்கள் மிகவும் ஆபத்தானவை மாத்திரமல்ல சகோதரர்களே, உறுப்புகளால் வெளியாகக்கூடிய பாவங்களுக்கும் அவைதான் அடிப்படையாக, காரணமாக, பின்புலமாக அமைகின்றன. ஒரு மனிதன் பொறாமைப்படுகின்ற பொழுது அந்த பொறாமை அவனுடைய உள்ளத்தோடு மாத்திரம் குறுகி விட மாட்டாது சகோதரர்களே. அந்த பொறாமைக்கு பிறகு அவன் புறம் பேச ஆரம்பிப்பான். மற்றவர்களுக்கு ஏதாவது முன்னேற்றம் வருகின்ற பொழுது அதனை அவன் தாங்கிக் கொள்ள மாட்டான். மற்றவர்கள் எப்படியாவது இந்த உலகத்திலிருந்து அழிந்து போக வேண்டும், அவர்களுக்கு நோய் வர வேண்டும், அவர்களுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்றெல்லாம் அவன் விரும்புவான். அதன் அடிப்படையில் அவன் செயற்பட பார்ப்பான், அவன் அடிப்பான், அவர் மற்றவர்களுடைய சொத்துக்களை சூறையாடுவான். எனவே களவெடுப்பதாக இருந்தாலும் கொலை செய்வதாக இருந்தாலும் அந்த பாவத்தினுடைய அடிப்படையாக அமைவது பொறாமை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே படைத்து வைத்திருந்த சந்தர்ப்பத்திலே முதலாவது இடம்பெற்ற பாவம் பொறாமை என்பதாகும். இபிலீசிடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீ இந்த களிமண்ணால் படைக்கப்பட்டிருக்கின்ற ஆதமுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று. ஆனால் இபிலீஸ் சொன்ன செய்தி என்ன? நீ என்னை நெருப்பினால் படைத்திருக்கிறாய், அந்த மனிதனை நீ களிமண்ணினால் படைத்திருக்கிறாய், நான் அவனை விடவும் சிரேஷ்டமானவன், எனவே நான் சுஜூது செய்ய மாட்டேன் என்று மறுத்து விடுகிறான். அபாவஸ்தக்பர், அவன் மறுத்தது மாத்திரமல்ல பெருமைப்பட்டுக் கொண்டான். எனவே அந்த பெருமையின் விளைவாக அவன் சுவர்க்கத்தை விட்டும் துரத்தப்பட்டான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கோபத்திற்கும் சாபத்திற்கும் அவன் உள்ளாகினான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது மனிதன் உலகத்தில் சுவர்க்கத்திலே படைக்கப்பட்டதற்கு பிறகு இடம்பெற்ற முதலாவது பாவம் அந்த அகம்பாவம், பெருமை, மமதை, என்னை விட்டால் ஆள் இல்லை என்ற அந்த விஷயம். உலகத்திற்கு மனிதர்கள் வந்ததற்கு பின்னால் இடம்பெற்ற முதலாவது பாவம் பொறாமை. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு பிள்ளைகள் காபிலும் ஹாபிலும், அந்த இரண்டு பேரும் ஒரு தர்மம் செய்கிறார்கள், ஒரு சதக்கா செய்கிறார்கள், அவர்கள் ஒரு குர்பான் கொடுக்கிறார்கள். ஆனால் ஒருவரிடம் இருந்து மாத்திரம்தான் அந்த குர்பான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுகிறது, மற்றவரிடம் இருந்து அங்கீகரிக்கப்படவில்லை. யாருடைய குர்பான் அங்கீகரிக்கப்பட்டதோ அவரை பார்த்து மற்ற மகன் பொறாமைப்பட்டது மாத்திரமல்ல, அவரை கொலையும் செய்து விடுகிறார். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற சம்பவம், அருமை சகோதரர்களே, பொறாமைக்கு பின்னால் நடந்தது என்ன? ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை. பெருமைக்கு பின்னால் நடந்தது என்ன? சுவர்க்கத்தை விட்டு ஷைத்தான் வெளியேற்றப்படுவதற்கு அது காரணமாக அமைந்தது. அவனுடைய பெருமையின் விளைவாக அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்படுகிறான். பொறாமையின் விளைவாக ஒரு கொலை உலகத்திலே முதலாவது நடைபெறுகிறது என்றால், உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா குற்ற செயல்களுக்கும் பின்னணியில் இருப்பது மனிதனிலே உள்ளத்திலே இருக்கின்ற இந்த வஞ்சகம், பொறாமை, பெருமை போன்ற அந்த உள்ளத்தை பாதிக்கக்கூடிய நோய்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அருமை சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பாலும் கிணற்றிலே எரியப்படுகிறார்கள். அதற்கான காரணமும் பொறாமை. அவர்களுடைய ஏனைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவர்களுடைய தகப்பன் கொண்டிருந்த அன்பை தவறாக புரிந்து கொண்டு அந்த பிள்ளையை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கு மத்தியிலே இருந்த ஒருவர் ஆலோசனை கூறியதன் விளைவாக அந்த பச்சிலம் பாலகர் அங்கு கிணற்றிலே எரியப்படுவதை பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி பார்த்தால் சுவர்க்கத்தில் இடம்பெற்ற முதலாவது பாவம் பெருமை, உலகத்திற்கு மனிதன் வந்ததற்கு பின்னால் இடம்பெற்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பாவம் பொறாமை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட இந்த பாலும் கிணற்றிலே எரியப்படுவதற்கு காரணமாக அமைந்ததும் அந்த பொறாமை என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். நாங்கள் உலகத்திலே யுத்தங்களை பற்றி பேசுகிறோம், கொலைகளை பற்றி பேசுகிறோம், மிகப்பெரிய சொத்துக்களை பலர் சூறையாடுகிறார்கள், கோடிக்கணக்கான ரூபாய்களை தங்களுக்குள் சுருட்டிக் கொள்கிறார்கள் என்று பேசுகிறோம். இதெல்லாம் பிரச்சனைகளுடைய வெளிரங்கம், வெளிப்படை. ஆனால் பிரச்சனைகள் மறைந்திருப்பது உள்ளங்களுக்குள். எப்போது உள்ளங்களின் மீது முயற்சிகள் செய்யப்பட அங்கு தவறப்படுகிறதோ, எப்போது உள்ளங்கள் சீர்திருத்தம் இடம்பெறாமல் இருக்கிறதோ, அந்த நேரத்தில் உலகத்தில் பாவங்கள் இடம்பெறுவதை ஒரு நாளும் தவிர்க்க முடியாது. அருமை சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்தின் மீது அபரிமிதமான ஆசையும் பற்றும் தீவிரமான விருப்பமும் கொள்கின்ற பொழுது, அவன் இந்த உலக வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமானதாக ஒடுத்துக் கொள்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தவறுகள் இடம்பெறும். அவன் உலகத்திலே மற்றவர்களுக்கு சொத்துக்கள் சென்று சேருவதை அவன் தடுப்பான். மாத்திரமல்ல, அவன் கஞ்சத்தனமாக இருப்பான், அவன் களவெடுப்பான், துரோகம் செய்வான். இப்படியான பண்புகள் எல்லாம் அவனிடத்திலே வெளிவரும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், யார் வரம்பு மீறுகின்றானோ, யார் இந்த உலகத்திலே இந்த உலக வாழ்க்கை தான் சிறந்தது என்று உலக வாழ்க்கையை மேலானதாக கருதுகிறானோ, துனியாவுடைய ஆசை எந்த மனிதனுடைய உள்ளத்திலே இடம் பிடித்துக் கொள்கிறதோ, நிச்சயமாக அவன் தங்கக்கூடிய இடம் நரகமாக இருக்கும் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, பெருமை, பொறாமை, உலகத்தின் மீது கொள்கின்ற இந்த பயங்கரமான இந்த ஆசை, இதையெல்லாம் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நோய்களாக இருக்கின்றன. அந்த நோய்களுடைய வரிசையில் வரக்கூடியதுதான் நயவஞ்சகத்தனம், நிஃபாக் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு மனிதனோடு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அவனை நண்பனாக நினைத்துக் கொண்டு நீங்கள் அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அவன் உங்களுடைய எதிரி. தன்னுடைய எதிர்ப்பை, தன்னுடைய பகைமையை, உங்கள் மீது இருக்கின்ற அந்த கோபத்தை அவன் வெளிக்காட்டாமல் அவன் மறைத்து வைத்துக் கொண்டு மிகவும் கவர்ச்சியான வார்த்தைகளால் அவன் பேசுகிறான். ஆனால் அவனுடைய உள்ளத்திலே இருப்பது நயவஞ்சகத்தனம் என்றால், அவன் ஒரு முஸ்லீம் அல்ல, அவன் ஒரு மூமின் அல்ல. நாளை மறுமையிலே அப்படிப்பட்ட பண்பை கொண்டிருப்பவனுக்கு நரகத்திலே அடித்தட்டு கிடைக்கும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃலி மினன் நார். நிச்சயமாக இந்த முனாஃபிக்குகள் இந்த நரகத்தின் அடித்தட்டிலே இருப்பார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், எமது உள்ளத்திலே நாங்கள் கையை வைத்து கேட்டு பார்ப்போம், நாங்கள் எந்த அளவு தூரம் இப்படிப்பட்ட பயங்கரமான நோய்களிலிருந்து தூய்மையாக இருக்கிறோம் என்று. உலகத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதனுடைய பிரதானமான நோக்கம் உள்ளத்திலே இருக்கின்ற இந்த நோய்களிலிருந்து மனித சமுதாயத்தை பாதுகாப்பது, தஸ்கியத்துன் நஃப்ஸ் எனப்படக்கூடிய உள பரிசுத்தத்தை உலகத்திலே ஏற்படுத்துவது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இது பாக ஃபீஹிம் ரசூலன் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அவர்களுக்கு மத்தியிலிருந்து ஒரு தூதுவரை அல்லாஹு தஆலா அனுப்பினான். அவருடைய பொறுப்பு என்ன? அவர் அவர்களுக்கு வேதத்தை ஓதி காண்பிப்பார். இரண்டாவது பொறுப்பு என்ன? அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். ஷிர்கு என்ற பாவம், உள்ளத்திலே இருக்கின்ற பாவம், நிஃபாக் என்ற பாவம், நயவஞ்சகத்தனம் எனப்படக்கூடிய பாவம், பெருமை, பொறாமை, கஞ்சத்தனம், முகஸ்துதி போன்ற உள்ளத்துக்கு எந்த வகையிலும் ஒத்துப்போகாத பாவங்கள், உள்ளத்துக்கு நஞ்சாக அமையக்கூடிய பாவங்களிலிருந்து இந்த மனித சமுதாயத்தை பாதுகாப்பதுதான் அவருடைய பொறுப்புகளில் ஒன்றாக இருந்தது. கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்து அதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தை எடுத்து பார்த்தால் அப்படியான பல பாவங்களால் மனித சமுதாயத்தினுடைய உள்ளம் மாசுபட்டதாக, கரைபடிந்ததாக இருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பொறாமையை எடுத்து பார்ப்போம். பொறாமை ஒரு சாதாரண பாவம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஹஸத யாக்குலுல் ஹஸனாத் கமா தாக்குலுன் நாருல் ஹத்தப். நிச்சயமாக பொறாமையானது நன்மைகளை அழித்து விடும். எவ்வாறு நெருப்பானது விறகை தின்று அழித்து விடுமோ அதே போன்று பொறாமையானது அழித்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் பொருளாதாரத்திலே முன்னேறி கொண்டு போகிறான், ஒரு அந்தஸ்தை அடைகிறான், அவன் அழகாக இருக்கிறான், அவனுக்கு சமூகத்திலே ஒரு கண்ணியமும் கௌரவமும் இருக்கிறது. அந்த மனிதனுக்கு பின்னால் சென்று அவனை காலை வாரி விடுவது, அவனை பற்றிய மோசமான வதந்திகளை சமூகத்திலே பரப்புவது, அவனுக்கு எப்படியாவது அவனுடைய சொத்துக்களும் செல்வங்களும் இல்லாமல் போய்விட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளிலே இறங்குவதுதான் பொறாமையாக இருக்கிறது. சாதாரணமான ஒரு குற்றம் அல்ல. அப்படிப்பட்ட அந்த குற்றங்களை செய்யக்கூடியவர்களுடைய ஈமான் பாதிக்கப்படும், மாத்திரமல்ல அவர்களுடைய நல்ல அமல்களை கூட அது சுட்டு எரித்துவிடும் என்பதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாங்கள் யூதர்களை பற்றி பேசுகிறோம், சர்வதேச பயங்கரவாதிகள். பலஸ்தீனிலே முஸ்லீம்களுக்கு எதிராக பயங்கரமான குற்ற செயல்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டிருப்பவர்கள். மூன்றாவது இன்திஃபாதா கூட முஸ்லீம்களால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று சொல்லுகிறோம். இந்த நாட்டுக்கு கூட எப்படியாவது ஊடுருவி இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களுக்கு மத்தியிலே குழப்பங்களையும் புரளியையும் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் அண்மை காலமாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட யூதர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அவர்களிடத்திலே இருந்தது அறிவீனம் அல்ல, அவர்கள் அறிவுள்ளவர்கள், அவர்களுக்கு விஷயங்கள் தெரியாது என்பது அல்ல. இன்று உலகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய விஞ்ஞானிகள் அந்த யூத சமூகத்தை சேர்ந்தவர்கள். நோபல் பரிசை அதிகமாக தட்டி கொண்டவர்கள் என்றால் அது யூதர்களாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்களிடத்திலே இருக்கின்ற மிக பயங்கரமான நோய் ஒன்றை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாப் லவ் யர்துனக்கும் மின் பஅதி ஈமானக்கும் குஃபாரன் ஹஸதம் மின் இந்தி அன்புசி. அதிகமான இந்த வேதக்காரர்கள், குறிப்பாக இந்த யூதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எப்படியாவது உங்களை உங்களுடைய மார்க்கத்தில் இருந்து வெளியேற்றி விடுவதற்காக வேண்டி விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் காவிர்களாக மாற வேண்டும் என்பதற்காக விரும்புகிறார்கள். அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? அழகாக அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற பொறாமை தான் அதற்கு காரணம் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். யூத சமூகத்திடம் இருந்து பிரித்து பார்க்க முடியாத ஒரு பண்பு, அவர்களோடு ஒட்டி இருக்கின்ற ஒரு பண்பு அந்த பொறாமை என்ற பண்பு. அறிவு இருக்கிறது, உலகத்திலே மிகப்பெரிய கலாச்சாரத்தை அவர்கள் கட்டி அனுப்பி இருக்கலாம், ஆனால் பண்பாடு கிடையாது. பண்பாடு என்றால் என்ன? உள்ளத்திலே இருக்கின்ற அழகான பணிவு கிடையாது. நான் அழிந்தால் என்ன, மற்றவர்கள் வாழ வேண்டுமே என்ற அந்த பெருந்தன்மை கிடையாது. நான் வாழ வேண்டும், மற்றவர்களும் சேர்ந்து வாழக்கூடாது, அவர்கள் அழிந்து விட வேண்டும் என்ற அந்த உணர்வு தான் பொறாமை எனப்படுகிறது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் கோபத்துக்கும் உள்ளாகி இருக்கின்ற அந்த சமூகத்தினுடைய பண்பு யாரிடத்திலே வருகிறதோ அந்த சமூகத்தையும் அல்லாஹு தஆலா மஹ்லூமி அலைஹிம் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குட்பட்ட சமூகமாகத்தான் மாற்றி விடுவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, எனவே பொறாமை என்பது ஒரு சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. உள்ளத்தில் இருக்கின்ற ஈமானை சுட்டரித்துவிடும். மாத்திரமல்ல, நாங்கள் செய்யக்கூடிய தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், அல்லது உம்ராக்களாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் அது அழித்து நாசமாக்கிவிடும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். பெருமையை பற்றி நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இன்று சமூகத்திலே சர்வசாதாரணமாக அந்த பெருமை என்பது, அகம்பாவம் என்பது, மமதை என்பது தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. நான் மாத்திரம்தான் சாதிக்க வேண்டும், எனக்கு மாத்திரம்தான் அறிவு இருக்கிறது, மற்றவர்கள் முன்னேறக்கூடாது, எனக்கு வருகின்ற பெருமையும் புகழும் யாருக்கும் போய்விடக்கூடாது, நான் மாத்திரம்தான் சாதிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு, அந்த ஈகோ இன்று சமூகத்திலே சர்வசாதாரணமாக இருந்து வருவதை பார்க்கிறோம். அது அரசியலிலே இருக்கிறது, பொருளாதாரத்திலே இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது. விட்டு கொடுப்பு என்பதே இல்லாமல் போயிருக்கின்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அப்படிப்பட்ட பெருமைக்காரர்களுக்கு தன்னுடைய வேதத்திலிருந்து பிரயோசனம் அடைய முடியாது என்று குர்ஆனிலே சொல்கிறான். நிச்சயமாக எனது குர்ஆனுடைய வசனங்களை நான் இப்படிப்பட்ட பெருமை அடிக்கக்கூடியவர்களை விட்டு திசை திருப்பி விடுவேன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா பெருமை அடிக்கக்கூடிய அகம்பாவத்தோடு இருக்கக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றார். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு பயங்கரமான குற்றம், எப்படியும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் பெருமை என்பது. எந்த அளவுக்கென்றால், பெருமையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மித்காலு தர்ரத்தின் மின் கிபர். எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு கடுகு பிரமாணமான அளவாவது பெருமை இருக்கிறதோ அவன் நிச்சயமாக சுவர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்று சொன்னார். ஒருவன் தன்னுடைய ஆடையை பார்த்து பெருமைப்படுகிறான், என்னிடத்தில் மாத்திரம்தான் இந்த ஆடை இருக்கிறது, எனது பக்கத்து வீட்டான இடத்திலே கிடையாது, நான் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறேன், அவன் ஒரு ஏழையாக இருக்கிறான், நான் பெரிய வாகனங்களை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு பக்கத்தில் இருப்பவன் ஒரு கந்தல் உடையை உடுத்துக் கொண்டிருக்கிறான், எனவே அவனை விடவும் நான் சிரேஷ்டமானவன் என்ற அந்த அகம்பாவம், அந்த பெருமை கடுகளவாவது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வந்து விடுகிறதோ அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு பாரதூரமான விஷயம், நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களோடு பேசுகிறோம், வீடு கட்டுகிறோம், வாகனம் வாங்குகிறோம், இஸ்லாமிய தாவா பணியிலே ஈடுபடுகிறோம், அரசியல் செய்து கொண்டிருக்கிறோமே, எமது உள்ளத்திலே கொஞ்சமாவது பெருமை இருக்குமாக இருந்தால், அது கொஞ்சம் என்று சொன்னால் ஒரு அவுன்ஸ் ஒரு ராத்தல் என்று சொல்லப்படவில்லை, கடுகு பிரமாணமான அளவாவது பெருமை இருக்குமாக இருந்தால் அவர்கள் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. உண்மையில் பணம் என்பது அல்லாஹ்வால் தரப்பட்ட ஒரு சோதனை, சட்டங்கள் என்பன அல்லாஹ் தந்திருக்கின்ற சோதனைகள், அவற்றை வைத்து பெருமைப்படுவதற்கு அவற்றை தரவில்லை. நாம் எந்த அளவு தூரம் அவற்றை வைத்து மனித சமுதாயத்தின் நலன்களுக்காக உழைக்கிறோம் என்று எங்களை சோதிக்கிறான். பெருமைப்பட்டு என்ன அர்த்தம் இருக்கிறது? இந்த உலகத்துக்கு வந்தோம் நிர்வாணமாக, இந்த உலகத்தை விட்டு நிர்வாணமாகத்தான் போக இருக்கிறோம், ஒவ்வொருவரும் போக இருக்கிறோம். ஆனாலும் ஏதோ மரியாதைக்காக வேண்டி ஒரு வெள்ளை நிற ஆடையை அணிவித்து இந்த உலகத்திலிருந்து அனுப்பி வைப்பார்கள். கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தும் அவற்றை கபரிலே வைத்து அனுப்புவோமே என்று சிந்திக்க மாட்டார்கள். பின்னாலும் முன்னாலும் எத்தனையோ எழுத்துக்களை போட்டு பட்டங்களோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அனுபவிக்காத இன்பங்கள் எவை என்று கேட்கிறோம். ஆனால் உலகத்திலிருந்து சென்று விட்டதற்கு பின்னால் அந்த மண்ணறைக்குள் எங்களை புழுக்கள் தின்ன இருக்கின்றன, மிக பயங்கரமான நாற்றம் எடுக்க இருக்கிறது, உடம்பு வெடித்து சிதற இருக்கிறது. இந்த உலகத்திலே 24 மனுஷியாளங்களுக்கு மேலால் இவரை வைத்திருக்க கூடாது, வைத்திருந்தால் உடலில் இருந்து துர்நாற்றம் வீசும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மனிதன் நாளாகி விடுவான். பிள்ளைகள் கூட தகப்பனுடைய ஜனாதா உப்பு பக்கத்தில் வருவதற்கு பயப்படும் அந்த அளவு தூரம் ஒரு நிலை, ஒரு மாற்றம் வருகிறது. மனிதன் எதனை வைத்து பெருமைப்படுகிறான்? அவன் இன்னிருப்பான், நாளை மறைந்து விடுவானே. நித்திய ஜீவனாகிய அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் பெருமை உரியது. அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுசியிலே சொல்லி காட்டுகிறான். நிச்சயமாக கிப்ரியா எனப்படக்கூடிய பெருமை என்னுடைய ஆடையாக இருக்கிறது. யார் அதனை எடுத்துக் கொள்ள விரும்புகிறாரோ அவருடைய முதுகம் தண்டை நான் உடைத்து விடுவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். உலகத்திலே இருந்த ஹிட்லர் எங்கே, முசோலினி எங்கே, ஏன் கடாபி எங்கே, ஏன் மட்டுமுண்டான சதாம் ஹுசைன் எங்கே, அவர்களுக்கு இறுதி தருவாய் எப்படி இருந்தது என்று சிந்தித்து பார்ப்போம். எவ்வளவு கௌரவமாகவும் கண்ணியமாகவும் வாழ்ந்தவர்கள், ஒரு விரல் அசைவிலே தங்களுடைய படைகளை எல்லாம் நடத்தி கொண்டு வரக்கூடிய சக்தி உள்ளவர்கள். அல்லாஹு தஆலா அனைவரையும் இன்று எங்கு அனுப்பி இருக்கிறான்? அருமை சகோதரர்களே, ஹிட்லரை பற்றி சொல்லுவார்கள், அவன் தன்னுடைய உணவை அது நஞ்சாக இருக்கிறதா இல்லையா என்பதனை பரிசோதிப்பதற்காக வேண்டி தனக்கென்று வேலையாட்களை வைத்திருந்தான். அவன் வாழும் காலமெல்லாம் அவனுடைய உணவை பரிசோதித்து கொடுப்பார்கள், அதில் நஞ்சிருக்கிறதா என்று பார்த்து கொடுப்பார்கள். அப்படியெல்லாம் மரணத்துக்கு பயந்து வாழ்ந்த அந்த ஹிட்லர் இன்று எங்கே போய்விட்டான்? மகா அலெக்சாண்டர் எங்கே போய்விட்டான்? இந்த பெருமை, இந்த அகங்காரம், இந்த ஆணவம் எவ்வளவு காலத்திற்கு மனிதனுக்கு இருக்க முடியும்? சிந்தித்து பார்த்தால் இந்த தற்பெருமை, இந்த ஆணவம் எவ்வளவு தூரம் மனிதனுக்கு மோசமானது என்பதை நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, பணிவோடு வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மையை நாட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சலாஹுன் முஹ்லிகாத், ஒரு மனிதனை நாசமாக்கி விடக்கூடிய மூன்று விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவது ஷுஹ்ஹுன் முதா, எப்போது ஒரு மனிதன் தன்னுடைய பேராசைக்கு கட்டுப்படுகின்றானோ, தன்னுடைய கஞ்சத்தனத்துக்கு கட்டுப்படுகின்றானோ அவன் நிச்சயமாக அழிந்து விட்டான். இரண்டாவது மனிதன் ஹவன் முத்தபா, எப்போது தனது மனோ இச்சைக்கு கட்டுப்படுகின்றானோ அவனும் அழிந்து விட்டான். மூன்றாவது இஜாபுல் மர்இ பிநஃப்ஸிஹி, எப்போது ஒரு மனிதன் தன்னை வைத்து பெருமைப்படுகின்றானோ, என்னை விட்டால் ஆண் இல்லை என்று சொல்லுகிறானோ, அது அறிவை வைத்தாக இருக்கலாம், அவருடைய பணத்தை வைத்தாக இருக்கலாம், அல்லது சொத்து செல்வங்களை வைத்தாக இருக்கலாம், அந்த மனிதனையும் அது அழித்து விடும் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு மனிதனுடைய வெளி தோற்றத்தை வைத்து அல்லாஹு தஆலா அவனுக்கு மாஸ் போடுவதில்லை, அவனை தீர்மானிப்பதில்லை, அவருடைய உள்ளத்தில் உள்ள வாழக்கூடிய எண்ணங்களை அல்லாஹு தஆலா பார்க்கிறான். இன்னல்லாஹ லா யந்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்ஸாமிக்கும் வலாக்கின் யந்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய உடல்களையோ தோற்றங்களையோ பார்ப்பதில்லை, நிச்சயமாக அல்லாஹு தஆலா பார்ப்பது உங்களுடைய உள்ளங்களையும் செயல்பாடுகளையும் தான் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹு தஆலா வாழக்கூடிய இடம் கல்பு, அந்த கல்பிடத்திலே பேராசையையும் அகம்பாவத்தையும் பொறாமையையும் கொண்டு நிரப்பக்கூடாது. அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே குடியிருக்க மாட்டான், அந்த இடத்துக்கு ஷைத்தான் வந்து குடியமர்ந்து விடுவான். அப்போது இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் நாற்றம் எடுக்கக்கூடிய செயல்பாடுகளாக மாறிவிடும். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் அதனை தான் சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதனை பற்றி சொன்னார்கள், அஃபலுன் நாசி குல்லு மஹ்மூமில் கல்ப் வ சதூக்குல் லிசான், மக்களுக்கு மத்தியிலே மிகவும் சிறந்த மனிதன் யார் தெரியுமா? உண்மை பேசக்கூடியவன். மாத்திரமல்ல, எந்த உள்ளத்திலே, எந்த மனிதனுடைய உள்ளத்திலே பாவம் இல்லையோ, மற்றவர்கள் மீது அத்துமீற வேண்டும் என்ற உணர்வு இல்லையோ, மற்றவர்கள் மீது வஞ்சகம் இல்லையோ, மற்றவர்கள் மீது பொறாமை இல்லையோ, அவன் தான் மக்களுக்கு மத்தியில் சிறந்தவன் என்று சொன்னார்கள். மக்களுக்கு மத்தியில் சிறந்தவனை எப்படி அடையாளம் காண்பது? மக்களுக்கு மத்தியில் சிறந்தவனுக்கு எப்படி மாஸ் போடுவது? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாத்திரம்தான் சரியாக மாஸ் போட முடியும், சரியாக மதிப்பிட முடியும். வெளி தோற்றத்தை வைத்து மாஸ் போடுவதில்லை, அறிவை வைத்து மாஸ் போடுவதில்லை, வெளிரங்கத்தை வைத்து ஒரு மனிதனுக்கு எடை கொடுக்கப்பட மாட்டாது. அவனுடைய உள்ளத்திலே பேராசை இருக்கிறதா? அவன் அல்லாஹ்வுடைய பார்வையிலே எந்த பெருமதியும் இல்லாதவன். பெருமை இருக்கிறதா? அகம்பாவம் இருக்கிறதா? மோசடி செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதா? அவனை அல்லாஹு தஆலா பொறுப்படுத்தவே மாட்டான். எனவே எமது உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும், வெண்மையாக வைத்திருக்க வேண்டும். அந்த உள்ளத்திலே மோசமான பண்புகளை நாங்கள் வைத்திருப்போமாக இருந்தால் அந்த உள்ளம் நிச்சயமாக தீப்பற்றி எரிந்துவிடும். அருமை சகோதரர்களே, சற்று யோசித்து பார்ப்போம், எமது உள்ளத்துக்குள் நாங்கள் இப்படிப்பட்ட வேண்டத்தகாத எண்ணங்களை எல்லாம் வைத்திருக்கிறோம் என்றால் அந்த உள்ளம் பற்றி எரியும், அந்த உள்ளத்தினால் தாங்கிக் கொள்ள முடியாது. நாங்கள் உலகத்திலே பார்க்கிறோம், நவீன மருத்துவம் கூட சொல்லிக் கொண்டிருக்கிறது, எந்த மனிதனுடைய உள்ளத்திலே வஞ்சகம்,
பொறாமை, மற்றவர்களை பற்றிய எரிச்சல் இருக்கிறதோ அவனுக்கு அல்சர் போன்ற நோய்கள் வரும், அவனுடைய கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும், அவனுடைய ஹார்ட் பீட் அதிகரிக்கும். இப்படி எல்லாம் சொல்வது நவீன மருத்துவம். மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற நோய்கள் அவனுடைய உடலை கூட பாதிக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, எனவே குரோதம் எமக்கு தேவைப்பட மாட்டாது. நாம் அடிக்கடி எம்மை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்நஃப்ஸில் லவ்வாமா, நான் மறுமை நாளின் மீது சத்தியம் செய்கின்றேன், நான் மனிதனை எந்த நேரமும் உறுத்தி கொண்டிருக்கின்ற, மனிதனை எந்த நேரமும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஆத்மாவின் மீது சத்தியம் செய்கின்றேன் என்று சொல்கிறான். நல்ல மனசாட்சி எங்களுக்கு வேண்டும். ஒரு மனிதனோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், பேசுகின்ற நேரத்தில் நாம் எம்மிடத்திலே கேள்வி கேட்க வேண்டும், எந்த நோக்கத்தோடு பேசுகிறாய், அல்லாவை திருப்திப்படுத்த பேசுகிறாயா, அல்லது உன்னுடைய மகத்துவத்தையும் மகிமையையும் அவனுக்கு சொல்லி அவனிடத்திலே பெருமை அடிப்பதற்காக வேண்டி பேசுகிறாயா, உன்னுடைய சொத்துக்களை வைத்திருக்கிறாயே நீ எதற்காக வேண்டி வைத்திருக்கிறாய், அதனை எடுத்துக்கொண்டு கட்டிக்கொண்டு போவதற்கு வைத்திருக்கிறாயா? நிச்சயமாக அப்படி அல்ல. நாளை மறுமை இருக்கிறது, மௌத் இருக்கிறது, விசாரணை இருக்கிறது, அந்த விசாரணைக்காக வேண்டி நீ என்ன தயார் பண்ணி வைத்திருக்கிறாய் என்று அடிக்கடி உள்ளத்திலே கேள்வி கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தூக்கத்திற்கு போகின்ற பொழுது சகோதரர்களே, நாம் ஒரு முகாசபா செய்ய வேண்டும். இன்று பகல் காலத்திலே நான் செய்த காரியங்கள் என்ன, யாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி செய்தேன், நான் பெருமைக்காக வேண்டி செலவழித்தேனா, மற்றவர்கள் மீது பொறாமைப்பட்டேனா என்று அடிக்கடி சிந்திக்க வேண்டும். லா தபாஹது, நீங்கள் பரஸ்பரம் நீங்கள் வெறுப்பு கொள்ள வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா தஹாஸது, பரஸ்பரம் பொறாமைப்பட வேண்டாம், பரஸ்பரம் ஒருவர் இன்னொருவரோடு வெறுப்பு கொள்ள வேண்டாம், பரஸ்பரம் பொறாமைப்பட வேண்டாம், வலா ததாபரு, ஒருவர் இன்னொருவரை விட்டு புறமுதுகோ காட்டி ஓட வேண்டாம், ஒருவரை இன்னொருவர் வெட்ட வேண்டாம், வலா தக்காத்தாவு, துண்டித்து நடக்க வேண்டாம். இன்று சர்வசாதாரணமாக இன்று நாங்கள் பூமியிலே பார்க்கிறோம், ஒருவர் இன்னொருவரோடு சலாம் சொல்லுவதில்லை, சொந்த சகோதரனை கூட துண்டித்து நடக்கிறான். இவன் எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு தோன்றிருந்தாலும் இவனுடைய நோன்பிலே என்ன பிரயோசனம் இருக்கும்? ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நல்லடியார்களுடைய அடியார்களுடைய அமல்கள் அல்லாவிடத்திலே எடுத்து காண்பிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா மனிதர்களுடைய அமல்களையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான், எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான், ஆனால் எந்த மனிதன் இன்னொரு மனிதனோடு பகைத்துக் கொண்டிருக்கிறானோ, வெறுப்போடு இருக்கின்றானோ, சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறானோ, அந்த மனிதனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மலக்குகளை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுவான், உத்ருகூஹு உத்ருகூஹுமா ஹத்தா யஸ்தலிஹா, அவர்கள் இரண்டு பேரும் சமாதானம் செய்யும் வரைக்கும் அவர்களை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா மலக்குகளை பார்த்து சொல்லுவான். பள்ளிவாயலுக்கு வந்திருக்கிறோம், எமது சகோதரனோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோமா, எமது தாய் தகப்பனுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கிறது, சொத்துக்களுக்காக வேண்டி சண்டை, பணத்துக்காக வேண்டி சண்டை, பதவிகளை அடைந்து கொள்வதற்காக வேண்டி வெட்டுக்கள் குத்துக்கள், எத்தனையோ வகையான கழுத்தறுப்புகள், இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு கியாமத்துக்கு போனால் அந்த கியாமத்திலே எப்படி தப்ப முடியும்? நாளை மறுமையிலே எங்களுடைய உள்ளத்தை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுவான், யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, அமைதி அடைந்த ஆத்மாவே, நீ என்னுடைய அடியார்கள் இருக்கின்ற இடத்துக்குள் போய்விடு, ஃபதுஹுலி ஃபி இபாதி ஃபதுஹுலி ஜன்னதி, அமைதி அடைந்த ஆத்மா, நிஷ்கலங்கமான ஆத்மா, பரிசுத்தமான ஆத்மா, வெண்மையான ஆத்மா, அந்த ஆத்மாவை பார்த்துத்தான் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா சொல்லுவான், சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விடு ஆத்மாவே, என்னுடைய அடியார்கள் இருக்கின்ற இடத்துக்கு போய்விடு ஆத்மாவே என்று சொல்லுவான். உலகத்திலிருந்து விடை பெற்று செல்கின்ற பொழுது எவரோடும் கோபம் கிடையாது, எவர் மீதும் பொறாமை கிடையாது, எவருடைய சொத்துக்களையும் அபகரித்தது கிடையாது, நயவஞ்சகத்தனம் கிடையாது, அகம்பாவம் கிடையாது, ஆணவம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று சென்றவர்கள் மாத்திரம்தான் அப்படியான அல்லாஹ்வுடைய அந்த அழைப்புக்கு பதில் சொல்ல முடியும். யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, அமைதி அடைந்த ஆத்மாவே, நீ நுழைந்து விடுவாயாக சுவர்க்கத்திலே, என்னுடைய அடியார்கள் இருக்கின்ற இடத்துக்கு போவாயாக என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் அப்படியான கூட்டத்தவர்களில் இருக்க விருப்பமா? நாங்கள் செய்ய வேண்டியது, முதலிலே செய்ய வேண்டியது, எமது உள்ளத்தை நோக்கி எமது பார்வையை திருப்ப வேண்டும். எனது உள்ளத்திலே ஒரு கடுகளவாவது பெருமை இருக்கிறதா, பொறாமை இருக்கிறதா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆவை கேட்கிறார்கள். யா அல்லாஹ், நாளை மறுமையிலே நீ என்னை அவமானப்படுத்தி விடாதே. லா துஹ்சினி யௌம யுபஅதூன், மக்கள் எல்லோரும் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே என்னை அவமானப்படுத்தி விடாதே. யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள், பிள்ளை குட்டிகளோ சொத்து செல்வங்களோ பிரயோசனம் தர மாட்டார். ஆனால் எந்த மனிதன் கல்புன் சலீம் எனப்படக்கூடிய சரிசுத்தமான உள்ளத்தோடு, தூய்மையான உள்ளத்தோடு வருகின்றானோ அவனை தவிர என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளிலே அப்படியான ஒரு உள்ளத்தை எனக்கு தருவாயாக என்று அல்லாஹ்வுடைய நேசர் ஹலீலுல்லாஹ் அவர்களே துவா கேட்டிருக்கிறார்கள் என்றார். நானும் நீங்களும் எம்மாத்திரம்? அந்த நாளிலே வஞ்சகத்தோடு வந்தவன், பொறாமையோடு வந்தவன், சொத்துக்களின் மீது இப்படிப்பட்ட அபரிமிதமான ஆசையோடு வந்தவனுக்கு வெற்றி கிடையாது. அது அஃலஹமன் ஜக்காக, யார் அந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை பார்த்து, உங்களுக்கு அபூ லம்தம் எனப்படக்கூடிய ஒரு சஹாபியோடு இருப்பதற்கு விருப்பமாக இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அபூ லம்தம் என்றால் யார், அவருடைய விசேடமான அமல்கள் என்ன, அவர் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்கிறார்கள். அப்போது சஹாபாக்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அபூ லம்தம் இருக்கிறாரே, அவர் காலை வேளையை அடைந்து விட்டார், பின்வருமாறு துவா செய்வார். அல்லாஹும் இன்னி வஹபத்து நஃப்ஸி பைரவி, யா அல்லாஹ், நான் என்னுடைய சுய மரியாதையை மற்றவர்களுக்கு விற்றுவிட்டேன். என்னுடைய மானத்திலும் மரியாதையிலும் யாரெல்லாம் கை வைத்து விட்டார்களோ அவர்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்று அவர் சொல்லுவார். யார் மீதும் அவருக்கு வஞ்சகம் கிடையாது, பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வு கிடையாது. சலா எஷ்துமு மன் ஷதமஹு, அவருக்கு யாராவது திட்டினால் அவர் திட்டமாட்டார். வலா யஸ்லிமு மன் ஸலமஹு, அவருக்கு யாராவது அநீதி இழைத்தால் அவர் அநீதி இழைக்க மாட்டார். வலா யதரிபு மன் ஜரபஹு, அவருக்கு யாராவது அடித்தால் அவர் அடிக்க மாட்டார், பழி வாங்க மாட்டார், குரோதம் கிடையாது. அப்படிப்பட்ட அபூ லம்தமோடு நீங்கள் எல்லாம் இருக்க விரும்புகிறீர்களா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். அப்படியான ஒரு உள்ளம் தேவை, அப்படியான ஒரு தூய்மையான உள்ளம் தேவை. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே இருக்கிறார்கள். ஒரு பிரபல்யமான சம்பவம், தன்னுடைய சஹாபாக்களோடு மஜ்லிஸிலே இருக்கிறார்கள். தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், சொல்லுகிறார்கள், இப்போது ஒரு மனிதர் வருவார், அவர் சுவர்க்கவாதி. அவர் சுவர்க்கவாதி என்று சொல்லுகிறார்கள். அங்கு ஒரு மனிதர் தன்னுடைய கையிலே தன்னுடைய செருப்பை எடுத்துக்கொண்டு தாடியிலே இருந்து தண்ணீர் வடிய வடிய அங்கே வந்து கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள், அந்த மனிதன் யார் என்று தெரிந்து கொள்ள, முதலாவது நாளும் அப்படித்தான், இரண்டாவது நாளும் அப்படித்தான், மூன்றாவது நாளும் அதே மனிதர் வருகிறார். சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த மனிதன் சுவர்க்கவாதியாக மாறுவதற்கு என்ன காரணம் என்று தேடுகிறார்கள். எனவே அப்துல்லா இப்னு அம்ரு ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மனிதனுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக போய் மூன்று நாட்கள் தங்குகிறார்கள். அந்த மனிதனுடைய விசேடமான அமல் என்ன என்று தேடுவதற்காக. ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் விசேஷமான எதனையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அவர் மிகவும் சாதாரண ஒரு மனிதர். மூன்று நாட்கள் முடிந்து கேட்கிறார்கள், ஏ நண்பரே, உங்களை பற்றி இப்படி சொல்லப்பட்டது, நீங்கள் சுவர்க்கவாதியாக மாறுவதற்கான காரணம் என்ன? அவர் சொல்லுகிறார், நீங்கள் கண்டதனை தவிர விசேஷமாக என்னிடத்திலே எந்த ஒரு அமலும் கிடையாது. ஆனால் லா அஜிது ஃபி நஃப்ஸி லியஹதி மினல் முஸ்லிமீன துஷ்ஷன், என்னை பொறுத்தவரையில் எந்த ஒருவரை பற்றியும் என்னுடைய உள்ளத்திலே வஞ்சகம் கிடையாது, யாரை பற்றியும் நான் பொறாமைப்படுவது கிடையாது. அல்லாஹு தஆலா யாருக்காவது ஒரு அருளை கொடுத்திருந்தால் அந்த அருளை வைத்து நான் பொறாமைப்பட மாட்டேன், அதுதான் எனக்கு இருக்கின்ற மிக சிறந்த அம்சம் என்று அவர் சொல்லி காட்டுகிறார். எனவே சகோதரர்களே, எனது உள்ளத்திலே இருக்கின்ற வஞ்சகத்தை, எனது உள்ளத்திலே இருக்கின்ற பெருமையை, எனது உள்ளத்திலே இருக்கின்ற பொறாமையை நாங்கள் எடுத்து விடுகின்ற பொழுது மாத்திரம்தான் அது நிச்சயமாக எங்களுடைய சீர்திருத்தத்துக்கும் விமோசனத்துக்கும் காரணமாக இருக்கும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். நாம் அடிக்கடி எங்களை முகாசபா செய்து கொள்ள வேண்டும், அடிக்கடி துவா கேட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாவிடத்திலே அல்லா எங்களுக்கு பரிசுத்தமான உள்ளத்தை தருவாயாக என்று கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லடியார்களுள் நாம் அமைவதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. உன்னுடைய புனிதமான இந்த மஸ்ஜிதிலே இருந்து நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற இந்த அசடுகளையும் கசடுகளையும் இந்த அழுக்குகளையும் நீ நீக்கி அருள்வாயாக. நாங்கள் மௌத்தாகின்ற சந்தர்ப்பத்திலே கல்பும் சலீம் எனப்படக்கூடிய பரிசுத்தமான உள்ளத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாங்கள் யாருக்கெல்லாம் அநீதி இழைத்திருக்கின்றோமோ அவர்களை பரிபூர்ணமாக மன்னிக்கக்கூடிய உயர்ந்த உள்ளத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நமது உள்ளத்திலே இருக்கின்ற இந்த உலகத்தின் மீதான அபரிமிதமான பற்றையும் ஆசையையும் இல்லாமாக்கிக் கொள்வதற்கான சக்தியையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம் சமூகத்தை நீ பாதுகாப்பாயாக. முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சிகளை செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகளிலிருந்து பூரணமாக எங்களை பாதுகாப்பாயாக. முஸ்லிம் சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே வாழக்கூடிய சகல சமுதாயங்களுக்கும் சுபீட்சமான ஒரு நிம்மதியான எதிர்காலத்தை நீ தந்தருள்வாயாக. ஆமீன்.